இன்னைக்கு இந்த ரெண்டு ராஜாக்கள் முதலாவது அதிகாரத்தை நாம பார்க்கலாம். நம்முடைய தமிழ் வேதாகமத்துல பாக்குற பொழுது ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள்னு பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஆனா எபுரைய மொழியில எபுரைய வேதத்துல இது ஒரே நூல், அப்படி ரெண்டு பிரிவா அது இல்ல. ஆனா ஒரு பிராக்டிக்கல் ரீசனுக்கு இது ஆங்கிலத்துல அப்படி செய்திருக்கலாம், அந்த பிரிவு பின்னால ஏற்பட்டது. ஆகவே இப்ப ரெண்டு ராஜாக்கள் இந்த ஆரம்ப அதிகாரத்தை நம்ம பாக்குற பொழுது உண்மையிலேயே எலியா தீர்க்கதரிசியினுடைய அவனுடைய ஊழியத்தின் ஆல்மோஸ்ட் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோங்கிறத நம்ம மனதுல வச்சுக்கணும். ஆகவே இது ஒன்று ராஜாக்கு முடியாம தொடருகிற மாதிரி தான் இதுல நம்ம அதை பார்க்கணும். இங்க எலியாவினுடைய ஊழியத்தோடு இது ஆரம்பமாகிறது. அங்கு பார்க்கிறோம் அந்த முதலாவது வசனத்துல மோவாபை குறித்து, அதாவது மோவாபியரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள் என்று சொல்லுகிறது. இந்த மோவாபியர் தாவீதினுடைய காலத்துல தாவீதினுடைய ஆளுகைக்கு கீழாக இஸ்ரவேலுக்கு கீழாக கொண்டு வரப்பட்டவர்கள். அப்படி கொண்டு வரப்பட்ட மோவாபியர் இவ்வளவு காலமா அவங்க குழப்பம் பண்ணல, அவங்க ஒரு தனி நாடா பிரிஞ்சுக்கிட்டு போறதுக்கான சந்தர்ப்பங்களெல்லாம் கிடைக்கல. ஆனா இப்ப அவர்களுக்கு அப்படியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். ஆனா அப்படி பிரிந்து போனதுக்கு காரணம் என்ன? இங்க முதலாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது, அதுவும் ஒரு அதிரடியாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆகாப் மரணமடைந்தான். ஆகாப் மரணமடைந்தான். பாத்தீங்கன்னா ஒரு தினப்பத்திரிகையில ரொம்ப கொட்ட கொட்டையா ஒரு தலைப்புல வர்ற மாதிரி ஒரு ஒரு செய்தி இது. ஆகாப் மரணமடைந்தான். அந்த காலத்துல இஸ்ரவேல்ல உள்ளவர்களுக்கு, தேவனுடைய மக்களுக்கும், ரொம்ப பேருக்கும் எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்திருக்கும்னு நினைச்சு பார்க்கணும். ஆகாப் என்ன சாதாரணமான மனுஷனா? அவனை பத்தி ஒன்னு ராஜாக்கள் வாசித்து பார்க்கிற பொழுதுதான் உங்களுக்கு தெரியும். யூரோப்ல இரண்டாவது உலக போர் காலப்பகுதியில அந்த ஜெர்மனியை ஆண்டு வந்தவன், ஜெர்மனியை ஆண்டு வந்தவன் ஹிட்லர். அப்ப அந்த உலக போர் முடிவுக்கு வருகிற பொழுது ஹிட்லர் மரணமடைந்தான் என்ற ஒரு செய்தி வந்த பொழுது அங்க யூரோப் ஐரோப்பாவில் இருந்த மக்களுக்கு அது எந்த விதமான ஒரு சமாதானத்தை கொண்டு வந்திருக்கும்னு நினைச்சு பாருங்க. வெளியே வெளியே அவங்க ஒரு பார்ட்டி நடத்தி இருந்தாலும் கூட ஆச்சரியப்பட முடியாது. ஏன்? ஹிட்லர் அந்த அளவுக்கு ஒரு குடும்பக்காரன். இங்க ஹிட்லருடைய பெயரை நான் கொண்டு வர்றதுக்கு காரணம் இந்த ஆகாபு அந்த காலத்துல இஸ்ரேல்ல அப்படிப்பட்ட ஒரு அரசனாக இருந்திருக்கிறான், ஒரு குடும்பக்காரனாக. இஸ் அ பேட் கிங். இப்ப அவன் வந்து தனக்கு அரண்மனைக்கு பக்கத்துல இருந்த ஒரு தாட்சி தோட்டம், அது வந்து நாகோத்துக்கு சொந்தமாக இருந்தது. அதை பிடுங்கிறதுக்காக பண்ண அநியாயத்தை பத்தி ஒன்னு ராஜாக்கள்ல நம்ம வாசித்து பார்க்கலாம். அவருடைய மனைவி ரொம்ப மோசமானவள், எசபேல்னு இங்க தமிழ் வேதத்துல இருக்குது. உண்மையிலேயே டிக்ஷனரியை எடுத்து பார்த்து அந்த ஜெசபல் ஆங்கிலத்துல இல்லாட்டி எசபேலுக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்க, ஒழுக்கங்கட்டவள்னு இருக்குது. அதாவது ஒரு மோசமான ஒருத்திக்கு ஒரு இலக்கணங்கிற அளவுல தான் டிக்ஷனரியில அவ பேருக்கு அர்த்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவ்வளவு மோசமானவளோடு மனைவியாக கொண்டு இவ இஸ்ரவேலை ஆண்டு இஸ்ரவேல அழிவு பாதையில வழி நடத்தியவன். அவன் வந்து ரொம்பவும் கொடுமைக்காரன், சுயநலமானவன். ஒன்னு ராஜாக்கள் பதினாறாவது அதிகாரம் நான் இப்ப வாசிக்க போறதில்லை, 29-34 வரையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பாகாலுக்கு ஆராதனை செய்கிற ஒரு வழக்கத்தை அவன் நாட்டுல ரொம்ப அதிரடியாக தீவிரமாக பரப்பினான் என்பதை அங்க வாசிக்கலாம். அது மட்டுமல்ல, அங்க இவன் நாட்டுல ஒன்னுக்கு ராஜாக்கள் 21வது அதிகாரத்துல பார்க்கிற பொழுது அநியாயத்துக்கு தான் ரொம்ப இடம் கொடுத்தான். 21வது 22வது அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது அவன் வேதத்துக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்கல, கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காத ஒரு அரசனாக இருந்தான். அப்ப இந்த விதத்துல ஆகாபு மரணம் அடைந்தான் ஒரு செய்தி வருகிற பொழுது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தத்தை தேவனுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கும். இந்த வேதம் வந்து இந்த மாதிரி முக்கிய காரியங்கள் எல்லாம் அறிவிக்கிற விதமே கொஞ்சம் வினோதமானதுதான். இங்க நம்ம பாக்குறோம், ஆகாபு செத்தான், அவன் மரணம் அடைந்தான், நல்ல செய்தி. ஆனா உடனடியாகவே கூட ஒரு பேட் நியூஸ் வருகிறது, ஒரு கெட்ட செய்தி வருகிறது. என்ன பார்க்கிறோம், இரண்டாவது வசனம் ஆரம்பிக்கிறது, அகசியா ஆகாபு போயிட்டானேன்னு சந்தோஷப்படுறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஒரு சான்ஸ் கொடுக்காத மாதிரி அவனுடைய மகனுடைய பேர் வருகிறது, அகசியா. நம்ம எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்பாவை போல பிள்ளைன்னு. அதுக்கு ரொம்ப பொருத்தமானவே இந்த அகசியா. ஆகாபு எப்படி இருந்தானோ அதே போலத்தான் இந்த அகசியா. ஆகவே ஆகாபு போயிட்டானேன்னு பாட்டி வைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. இவன் உடனே ராஜாவாக வந்து விட்டான், அவனுடைய மகனான அகசியா. அப்ப இன்னொரு விதத்துல சொல்லலாம், இதுக்கு தலைப்பு கொடுத்தா ஆகாபு ஜூனியர்னு கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்த விதமாக தகப்பனை போல இருந்த ஒரு கொடுமைக்காரன் தான் இந்த அகசியா. இப்ப அவன் இஸ்ரவேலினுடைய அரசனாக வந்து விட்டான். இது எப்ப நடந்தது, 852 வருஷம் கிறிஸ்துவுக்கு முன். அந்த காலகட்டத்துல நடக்கிற நிகழ்ச்சிகளை நாம இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முதலாவது அதிகாரம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆச்சரியமான அதிகாரமாக இருக்கிறது. எப்படி எலியாவினுடைய ஊழியம் ஒன்னு ராஜாக்கள்ல ஒரு பெரிய அதிரடியாக ஆரம்பித்ததோ அதே போல அந்த ஊழியம் ஒரு அதிரடியாக முடிவடைய போகிற ஒரு கட்டத்துக்கு நாம வந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ஊழிய முடிவும் கூட ரொம்பவும் ஆச்சரியப்படுகின்ற விதத்துல, ஆங்கிலத்துல சொல்லுவேன் எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லுவோம், அந்த விதமாகத்தான் இருக்க போகிறது. அதுக்கு முன்னால வருகிறது இந்த அதிகாரம். இந்த அதிகாரத்தை மூன்று பிரிவா பிரிக்கலாம், 1-8 வசனங்கள் ஒரு பிரிவு, 9-12 வசனங்கள் இன்னொரு பிரிவு, 13-18 வசனமும் வரையும் உள்ள பகுதி இன்னொரு பிரிவு. இந்த மூன்று பிரிவையும் மூன்று தலைப்பின் கீழாக இந்த கால நேரத்துல நாம பார்க்கலாம். முதலாவது சிலை வழிபாட்டுக்கு எதிரான கர்த்தருடைய உக்கிரமான கோபம். சிலை வழிபாடுகளுக்கு எதிரான கர்த்தருடைய உக்கிரமான கோபம், அது 1-8 வசனங்கள் வரையுள்ள பகுதியில நாம பார்க்கிறோம். அப்ப இங்க இந்த அதிகாரம் ஆகாபினுடைய மரணத்தை நமக்கு அறிவித்து விட்டு இப்ப அவனுடைய மகன் அரசனாக வந்ததை அறிவிப்பதோடு ஆரம்பிக்கிறது. சரிங்களா, ஆனா இதுல இந்த பகுதி அந்த 8 வசனங்களை வாசித்து பார்க்கிற பொழுது அந்த அரசன் அவன் ராஜாவா வந்த உடனேயே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான பிரச்சனைய சந்திக்கிறதுக்கு வந்து விட்டான். அது எப்படி நடந்ததோ அந்த விவரங்களை எல்லாம் வேதம் நமக்கு கொடுக்கல. இருந்தாலும் 2 வசனத்துல சொல்லுகிறது, சமாரியாவில் இருந்த மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வழியாய் விழுந்து அகசியா வியாதிப்பட்டு போய்விட்டான். பாத்தீங்களா, ஆகவே அவனுடைய ஆட்சி அவனுடைய வாழ்நாள் ரொம்ப காலத்துக்கு இருந்துட போறது இல்ல. அந்த ரெண்டாவது அவனுடைய அரண்மனையில் 2 மாடியில இருந்து கிராதின்னு இங்க சொல்லுகிறது ஒரு பேரியர் மாதிரி கட்டி வச்சிருக்கோம் இல்லையா மாடியில முன்னுக்கு, அதுல எல்லாம் நட்டெல்லாம் லூசா இருந்துச்சோ நமக்கு தெரியாது. இவன் சாய்ந்து கொண்டு இருந்தானோ தெரியாது. அவன் அதுல இருந்து தலை குப்புற நிலத்துல விழுந்துட்டான். அவ்வளவு துயரத்துல இருந்து 2 மாடியில இருந்து விழுந்தா அது சாதாரணமா அடியா இருக்காது. இப்ப அவனுக்கு படுக்கையில இருக்கிறான், இது ஒரு சாதாரண வியாதி இல்ல, அடிப்பட்டு உயிர் போகிற நிலைமைக்கு வந்து விட்டான். எப்படி சொல்லுகிறோம், ஏன்னா அவனுடைய வார்த்தைகளை 2 வசனத்துல பாருங்க, இந்த வியாதி நீங்கி துளைப்போயணும். சாதாரணமா ஒரு ஃப்ளூ வந்தா நம்ம யாரும் யோசிக்க மாட்டோம், இதுல ஃப்ளூ போய் பொழப்பமான்னு. நமக்கு நல்லா தெரியும் அது போயிடும். உங்க ஊர்ல ஜுரம்னு சொல்லுவீங்க, எங்க ஊர்ல ஃப்ளூன்னு சொல்லுவோம். ஆனா இப்ப கொரோனா வைரஸ் வந்தா கொஞ்சம் யோசிப்பாங்க, ஏன்னா அது ரொம்ப பேர் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்குது. அதனால அவங்க யோசிப்பாங்க, ஐயோ புழைக்க புழப்பனா அப்படின்னு ஒரு எண்ணம் அது வந்துருச்சுன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்துடும். ஆனா இவன் மாடியில இருந்து விழுந்து ரொம்ப மோசமாக அடிபட்டு போய் படுக்கையில இருக்கிறான், அவனுக்கு இது புழைப்பனா, தான் புழைக்க போனா இல்லாட்டி இறந்து போயிருவோமோன்னு ஒரு எண்ணம் அவனுக்கு வந்து விட்டது. அதுதான் ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது. ஆனா இங்க அவங்க ஒரு பெரிய தவறு செய்கிறான். என்ன செய்கிறான், 72 கிலோமீட்டர் தூரத்துல பிலிஸ்தியான்னு இருக்கிற ஒரு இடத்துக்கு, அங்க இருக்கிற எக்ரோன் என்ற, அந்த பிலிஸ்தியாவில் இருக்கிற எக்ரோன் என்ற இடத்துல இருக்கின்ற ஒரு சிலை வணக்க வழிபாடு அது வந்து பாகாலுக்கு நடத்தியது. அவருக்கு அதுக்கு பேர் வந்து பாகா செபூப், ஆங்கிலத்தில் பேல் செபூப்னு இருக்கும். அந்த ஒரு கடவுள், அதாவது புரஜாதியாக வழிபட்டு வந்த இவனுடைய தகப்பன் ரொம்பவும் ஆராதித்து வழிபட்டு வந்த அந்த கடவுள்கிட்ட போயிட்டு, நான் புழைப்பனா என்று கேட்டு வரும்படியாக இவன் தன்னுடைய ஆட்களை அனுப்பினான் என்று ரெண்டாவது வசனத்துல பாக்குறோம். அப்ப அவன் பாருங்க, அவன் அந்த நேரத்திலையும் கூட அவன் அந்த காரியத்தை விடல. தன்னுடைய தகப்பன் தன்னுடைய நாட்டில எல்லாரையும் எல்லாருக்கும் பழக்கி வைத்து எல்லாரையும் இந்த புரஜாதி தெய்வத்தை ஆராதிக்கும்படியாக ஏற்படுத்தி வந்த வைத்திருந்த அந்த வழக்கம் இவனை விட்டு போகல. ஆகவே இந்த அகசியா அப்படி செய்கிறத பார்த்து நம்ம ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா 1 ராஜாக்கள் 16:29-34 வாசித்து பார்க்கிற பொழுது எப்படி அந்த யெரொபாம் நானும் பாவம் செய்து இஸ்ரவேலை பாவத்தில் வழி நடத்தினான் அவனை பத்தி சொல்லி இருக்குது. அவன் தான் இந்த தானியும் பெத்தேலியும் கோயில் கட்டி மக்களை எருசலேமுக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி செய்து இந்த பாகால் வணக்கத்தையே நாட்டில் வளர்த்து விட்டவன். அவனுக்கு பிறகு அவனுடைய அடியை பின்பற்றி வந்ததுதான் ஆகாப். இப்ப ஆகாபின் வழியில ஊறி தொலைத்து போய் வந்தவன் அவனுடைய மகன். பாருங்க, ஆண்டவரை அறியாம இருந்து புற தெய்வங்களை வணங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது ஜெனரேஷனுக்கு உங்களை பாதிக்கும். உங்களை போலத்தான் அவங்க பிள்ளைங்களும் கண்ட கண்ட கடவுளை கும்பிடுவாங்க, அதுக்கு பிறக்கிறவங்களும் அதைத்தான் கும்பிடுவாங்க. அது ரத்தத்துல ஊறி போன மாதிரி அது தொடரும். ஆண்டவர்த்தனுடைய ஆவியின் மூலமாக அதிரடியா நம்ம வாழ்க்கையில இடைப்படுகிற வரை. ஆகவே இந்த செலவு வணக்கம் புறஜாதி வழிபாடுலாம் நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது. அது நம்ம பாக்குறதுக்கு ஏதோ ஆண்டவரை கடவுளை கும்பிடுறான்னு நினைக்க கூடாது. அதோடு சேர்ந்து வருகின்ற பாவங்கள் அதையெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த மாதிரி வழிபாடு நம்ம வெறுமையா நம்ம புறத்தோற்றத்துல இருந்து செய்யற வழிபாடா மட்டும் இல்ல, இருதயத்தையும் மனசையும் பாதித்து நம்ம வாழ்க்கையையும் பாதித்து தவறான வழியில கொண்டு போற வழிபாடு. அதனே ஆகவே தான் சாகுற நேரத்துல இவனுக்கு புத்தி சரியாகவே இல்லை. இந்த பாராசபு கிட்ட போயிட்டு நான் பொழைப்பேனா என்று கேட்டு வா என்று இவர் தன்னுடைய ஆட்களை அனுப்பினான். இங்க பாருங்க என்ன நடக்குது. 3வது வசனத்துல பார்த்தா ஆண்டவர் சும்மா இருப்பாரா? அவருக்கு எப்படி சும்மா இருக்க முடியும்? இஸ்ரவேல உருவாக்குனதே கர்த்தர். அது உருவாக்குறதுக்கு காரணமே அந்த நாட்டின் மூலமாக தன்னுடைய மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி வைப்பதற்காக, முழு உலகத்துக்கும் சுவிசேஷம் போவதற்காக அதை எழுப்பிய அந்த தேவன். அப்படிப்பட்ட அந்த தேவன் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவர் தானே நாடுகளுக்கெல்லாம் தேவன், உலகத்துக்கே தேவனாக இருக்கிறாரே. அதுவும் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எழுப்பிய ஒரு நாட்டில் இருக்கிற அரசன் இப்படி போவதை அவர் பொறுத்து கொள்வாரா? அது அவரை ரொம்பவுமே கோபப்பட வைத்தது. என்ன செய்யறார் ஆண்டவர்? எந்த நிமிஷத்துல அந்த படுக்கையில இருந்த அகசியா தன்னுடைய ஆட்களை பாகா செபூப போய் பார்த்துக்குவான்னு சொன்னானோ அதே நேரத்துல ஆண்டவர் பேசுகிறார். யார்கிட்ட பேசுகிறார்? துஸ்பியனாகிய ஏலியாவோடு பேசுகிறார். இஸ்ரவேலில் இருந்த தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த அவருடைய தீர்க்கதரிசியோடு பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் அந்த பாருங்க, 3வது வசனத்துல, நீ எழுந்து சமாரியாவினுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய், அதாவது இவன் அனுப்பி இருக்கிறான் இந்த ஆட்கள், அந்த ஆட்களை போய் சந்தித்து இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்றா நீங்க எக்ரோனின் தேவனாகிய பாகா செபூபிடத்தில் விசாரிக்க போகிறீர்கள் என்று கேள். அது மட்டுமல்ல, இருந்தாலும் இங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரா இல்லையா, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றார். அதான் நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த இஸ்ரவேல்ல நான் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எந்த விதத்தில் நீ எனக்கு மதிப்பு கொடுக்காம ஜீவனுள்ள தேவனாக நான் இருக்கிறேன், என்னுடைய நாடாக இது இருக்கிறது, இதன் மூலமாக என்னுடைய திட்டங்களை எல்லாம் நான் நிறைவேற்றிக் கொள்ள தீர்மானித்திருக்கிறேன், அப்படி இருந்தும் நான் இல்லை என்ற விதத்திலே நீ நினைத்து என்னை உதாசீனப்படுத்தி நீ இதை எப்படி செய்யலாம், எவ்வளவு பெரிய கொடுமையான காரியம். 4வது வசனத்துல சொல்றாரு, எலியா போய் அது மட்டும் சொல்றது இல்ல, அவங்க கிட்ட சொல்லணும் இதன் நிமித்தம், அதாவது உன்னுடைய ராஜாவிடத்துல போய் நீ சொல்லு இதன் நிமித்தம் இப்படி நீ செய்ததனாலே நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களோடே சொல் என்றான். எலியா அங்க பார்த்த அப்படியே போய் சொன்னான்னு பார்க்கணும். ஆண்டவரை மீறி நடக்கிறது எந்த விதத்திலையும் நமக்கு உதவாது. கிறிஸ்தவர்களுக்கு இதுல ஒரு பாடம் இருக்குது. சில நேரம் நம்முடைய மாம்ச பலவீனங்களுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரை மீறி நடக்கணும். ஒருத்தர் ஆண்டவர் அற்புதமா நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கலாம், புறஜாதி மதத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து புறஜாதி தெய்வங்களை வளர்ந்து வணங்கி கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றி வெளியே கொண்டு வந்திருக்கலாம், அருமையான ஒரு சபையை கொடுத்திருக்கலாம், அருமையான போதனைகளை கொடுத்திருக்கலாம். நம்முடைய பலவீனத்தினால கோபப்பட்டுக்கிட்டு ஓடி போறது அது அசிங்கமான செயல். அவ்வளவு நாளும் ஆண்டவர் செய்திருந்த அற்புதங்களுக்கெல்லாம் எந்த விதத்திலுமே கூட மனசுலையும் இருதயத்திலையும் இடம் கொடுக்காம அப்படி போறத என்ன செய்கிறது? அது இதை ஆண்டவரே சொல்ற மாதிரி இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்று நினைத்தா நீ இப்படி செய்கிறாய். இல்லாட்டி ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கலாம், நல்ல சபையை கொடுத்திருக்கலாம், போதனைகளை கொடுத்திருக்கலாம், வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வருகிறது, பிசினஸ்ல பிரச்சனை வருது, இல்லாட்டி குடும்பத்துல பிரச்சனை வருகிறது, இதெல்லாம் வராதுன்னு ஆண்டவர் சொல்லலையே. அதையெல்லாம் தீர்த்துக்கிறதுக்காக ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்ற வழிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம இருதயம் கடினப்பட்டு போய் வீட்டிலேயே இருந்துறதோ சபைக்கு போகாம இருக்கிறதோ போதகர்களை உதாசீனப்படுத்துறதோ இதையெல்லாம் செய்தா நீங்க ஆண்டவர் சும்மா விட்டுருவார்னு நினைச்சீங்களா? இஸ்ரவேலில் தேவன் இல்லை என்று நினைத்தா நீ இப்படி செய்கிறாய் என்று சொன்னது போல அந்த ரட்சிப்பு கொடுக்கிற தேவனும் நம்ம சிக்கை செய்யாம இருக்க போறதில்லை. அவர் விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல. அவர் கண்மூடி இருதயம் இல்லாம பேச முடியாம கண்ணா இருக்கிற ஒரு சிலை இல்லை. அவர் கடவுள், வேதம் சொல்லுகிறது அவர் ஜீவனுள்ள கடவுள் என்று சொல்லுகிறது. அதான் ஆண்டவர் சொல்ற, போய் சொல்லு அந்த ராசா கிட்ட, ஓ அரசாங்கிட்ட போய் சொல்லு, நீ ஏறின கட்டில இருந்து இறங்காம நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொன்ன பொழுது எலியா அதை போய் அந்த ஆட்களுக்கு சொன்னான்னு பாக்கிறோம். அப்படி இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணும். 3வது வசனத்துல கர்த்தருடைய தூதன் என்று இருக்கிறது. அது வந்து ஆங்கிலத்தில் the angel of the Lord. இது ஒரு முக்கியமான வார்த்தை பிரயோகம். இது வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபத்தில் பிறப்பதற்கு முன்பு அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை பிரயோகம். அப்ப இந்த இடத்துல வந்தது யாரு? ப்ரீ இன்கார்னேட் சன் ஆஃப் காட், அதாவது மனிதனாக பிறப்பதற்கு முன்னாக ஜீவனுள்ள தேவனாக இருந்து நடமாடி கொண்டிருந்த இயேசு தான் இங்க the angel of the Lord, அதாவது ஆண்டவருடைய தூதன், கர்த்தருடைய தூதன் என்று சொல்லப்படுகிறது. அது நம்ம கவனத்துல கொள்ளணும். அந்த இயேசு பழைய ஏற்பாட்டுல இயேசு இல்லைன்னு கூட சில பைத்தியக்காரர்கள் சொல்லிட்டு செய்யறாங்க. பழைய ஏற்பாட்டு கர்த்தர் தான் புதிய ஏற்பாட்டுல இருக்கிற தேவன். இதே ஆண்டவர் நம்ம வணங்குகின்ற அதே ஆண்டவர் தான் பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராகவும் இருந்திருக்கிறார். இங்க அகசியா இப்ப ரொம்ப மோசமான நிலையில இருந்தான், ரொம்ப மோசமான நிலையில இருந்தான். அவனுக்கே தெரியும் நல்லா தான் பொழப்பனா இல்லையாங்கிற சந்தேகம் அவனுக்கு இருதயத்துல இருந்தது. ஆனா அவன் செய்த காரியம் என்ன? இவ்வளவு மோசமான நிலையில் இருந்த பொழுதும் ஒரு போலியாக தெய்வமாகவே இல்லாமல் இருந்த கல்லு கிட்ட போயிட்டு இதுக்கு என்ன செய்யலான்ட்டு அவன் அனுப்புகிறான். இப்ப ஆட்கள் எல்லாம் வந்து அகசியா கிட்ட அந்த எலியா சொன்னத சொல்றாங்க. இந்த இடத்துல அந்த எலியாவுக்கும் அரசனுடைய ஆட்களுக்கு நடந்த சம்பாஷணைகளை எல்லாம் வேதம் நமக்கு தெளிவா எழுதி கொடுக்கல. அது ஆண்டவர் அவசியம் இல்லைன்னு தீர்மானித்துட்டார். இருந்தாலும் அங்க என்ன நடக்கிறது, அந்த ஆட்கள் அரசனிடத்துல போனாங்க, எலியா சொன்னத அவருக்கு அரசனுக்கு சொன்னாங்க. அரசனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, தான் சொன்ன காரியத்தை அவங்க அப்படியே செய்யாம வந்துட்டாங்க. அப்ப அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான், ஐந்தாவது வசனத்துல பார்க்கிறோம், அந்த ஆட்கள் அவனிடத்துக்கு திரும்பி வந்த போது நீங்க திரும்பி வந்தது ஏன் என்று அவன் அவர்களிடத்தில் கேட்கிறான். சொன்ன காரியத்தை செய்யாம திரும்பி வந்து மலமாறி நிக்கிறாங்க. ஆனா யாரால இது நடந்தது, ஏன், யார் இப்படி செய்ய சொன்னது என்பத அவன் அங்க கேட்கிறான். நீங்க திரும்பி வந்தது ஏன். இந்த ஆறாவது வசனத்துல ஒரு மனிதன் எங்களுக்கு எதிர்பட்டான் என்று சொல்லி அந்த மனிதன் என்ன சொன்னான் என்பதையெல்லாம் அதே விதமாக எலியா சொன்ன விதமாக ராஜாவுக்கு சொன்னார்கள். அப்படி சொன்ன பொழுது அவன் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன், அதாவது அவன் உருவத்தை பத்தி சொல்லு, ஆளை பத்தி சொல்லு. அகசியாவுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அந்த சந்தேகம் தீர்ந்து போச்சு அவருடைய பதில இருந்து. ஏன் மயிருடை தரித்து வார்க்கட்சியை தன் அறையில் கட்டி கொடுந்தான் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன உடனேயே அகசியாவுக்கு அது யார் என்று தெரிந்து விட்டது. ஏன்னா எலியா அந்த காலத்துல பிரபலமான ஒரு தீர்க்கதரிசி. எலியாவை பத்தி நம்ம பார்க்கிற பொழுது மயிர் உடை தரித்து வார்க்கச்சை இடையிலேயே தரித்து கொண்டு வந்தார், அதாவது ரொம்ப ஒரு ரஃப்பான தோற்றத்துல பயமுறுத்துகிற விதமாக அவருடைய தோற்றம் இருந்ததாக வேதத்துல பார்க்கிறோம். ஆகவே இப்ப அகசியாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இது வந்து எலியாவுடைய வேலை தான் சொல்லி. அவனுக்கு எவ்வளவு கோபமா இருந்திருக்கும் பாருங்க, பயங்கரமான கோபம் அவனுக்கு வந்திருக்கும். ஆனா அகசியா இந்த நேரத்துல எந்த விதமான சாக்கு போக்குமே சொல்ல முடியாது. ஒரு போலியான வெறும் கல்லு கிட்ட அதை அப்ப ஆரம்பிச்சு வச்சிருந்தாலும், நானே அதை கும்பிட்டாலும், அதுகிட்ட இந்த நேரத்திலேயே உதவி கேட்க போறது சாகிற நிலைமையிலையும் கூட அவனுக்கு ஏன் இதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸும் இல்ல. இந்த மாதிரி போலி தெய்வங்கள்லாம் பிரயோசனம் இல்லைங்கறத ஒன்று ராஜாக்கள் நல்லா சொல்லுகிறது. அவனுடைய தகப்பனுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சி அவன் மறந்திருக்க முடியாது. அந்த கார்மேல் மலையில பர்வதத்துல நடந்த காரியங்களை அவன் எப்படி மறந்திருக்க முடியும். ஆண்டவர் அக்கினியை அனுப்பி அந்த பாகால் ஆராதனையே அடியோடு எரித்தார், இதெல்லாம் அவன் எப்படி மறந்திருக்க முடியும். அவன் ஒரு ஜீவனுள்ள தேவன் இருப்பதையும் உதாசீனப்படுத்தி இந்த மாதிரி மறுபடியும் அந்த பாகால் சேபுவிடத்துல போகிறது எவ்வளவு கொடுமையான காரியம். இறையாண்மை உள்ள தேவன் இதை பொறுத்து கொண்டு தான் இருக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும். ஆண்டவருக்கு நீடிய பொறுமை இருக்கு இல்லன்னு சொல்ல, அந்த பொறுமைய நம்ம சோதிக்க கூடாது, நம்முடைய செயல்கள் சோதிக்க கூடாது, நம்முடைய சிந்தனைகள் சோதிக்க கூடாது. இங்கேயுமே அவருடைய பொறுமைய சோதிக்கிறான். ஆண்டவர் இறையாண்மை உள்ளவர், எதை எந்த நேரத்தில் செய்யணுங்கிறதெல்லாம் அவரே தான் தீர்மானிக்கிறவர். அப்பாவை போல அகசியாவை என்ன செய்கிறான், அவன் அந்த போலி சிலைகளுக்கு செய்கின்ற ஆராதனையை அழிக்காமல் அதை தொடர்கிற இருதயத்தை கொண்டிருக்கிறான்னு பார்க்கிறோம். ஆண்டவரை நம்பாமல் மனம் திரும்பாமல் தொடர்ந்து அதே வழியில போகிறவனாக அவனை நம்ம இங்க பார்க்கிறோம். சில நேரம் நினைப்பாங்க, சாகிற நேரத்திலேயாவது புத்தி வராதான்னு சொல்லுவோமா இல்லையா, வராது வராது, உனக்கு வரலையே, உயிர் போயிருமாங்கிற சந்தேகம் அவனுக்கு நல்லா இருந்துச்சு, ஆனா புத்தி வரல, புத்தி வரல. அது எல்லாருக்கும் வந்துடாது, பின்னுக்கு பார்க்க போறோம், ஒருத்தனுக்கு வந்துச்சு, ஆனா இங்க இவனுக்கு புத்தி வரல. ஏன் தெரியுமா, மனுஷன் சுயமா அவனுடைய இருதயத்துல இருந்து வாக்குற எது நடந்தாலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளவே மாட்டான். அதுக்கு காரணம் அவனை பிடிச்சிருக்கிற பாவம், அதை அவனால மாத்திக்க முடியாது. அவனுடைய இயல்பே அவன் அது வழியில போறதுதான். ஆகவே நம்ம இயல்புல அவன் வாழ்க்கையில் ஒரு கொடுமையான சம்பவம் நடந்தா அவன் மனம் திரும்பிடுவான்னு நீங்க நினைக்க கூடாது. ஒரு மனுஷன் மனம் திரும்புறதுன்னா அது அவன் சுயத்துல நடக்கிறது இல்லை, அது பரிசுத்த ஆவியினால நடக்கிறது. ஆண்டவர் ஒருவனை மாற்றினால் தவிர ஒரு மனுஷனால தனியும் மாத்திக்க முடியாது, வேற எந்த மனுஷனும் அவன் மாறுறதுக்கு அவனுக்கு உதவி செய்ய முடியாது. அகசியா உடைய இருதயம் பாவத்துல குழுப்பாட்டப்பட்டு இருந்தது, அவன் அதுல நிரம்பி போயிருந்தான். அதனாலதான் அந்த நிலைமையிலும் கூட தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்திலும் கூட அவன் மனம் திரும்பல, அவன் பாகா சுயபூப்பு கிட்ட போகிறான். ஆண்டவருக்கு நடக்க விடுவாரா? அவர் எப்படி முடியும்? நீடிய பொறுமையுள்ள தேவன், கிருபையின் தேவன், அளவற்ற கிருபை கொண்டிருக்கிற தேவன், அன்பே நிறைந்த தேவன்லாம் வேதத்தில் அவரை பத்தி வாசிக்கிறோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனா ஒரு பாதி ஆண்டவரை பார்த்துட்டு அந்த மறுபாதியை பார்க்காம இருக்க கூடாது. எந்த அளவுக்கு கிருபையுள்ள தேவனோ அந்த அளவுக்கு அவர் பாவத்தை பொறுத்து கொள்ளாத தேவன். சத்தியத்திலிருந்து விலகி ஓடுவதை பார்த்து கொண்டிருக்காத தேவன். அவர் இருப்பதை இல்லை என்ற அளவுக்கு உதாசீனப்படுத்துவதை அவர் பொறுத்து கொள்ளவே மாட்டார். தான் ஆண்டவராக ஜீவன் உள்ளவராக இருக்கிற பொழுது இன்னொரு தெய்வத்துக்கு எவரும் அந்த இடத்தை இருதயத்தில் கொடுக்கிறத அவர் விட போறதில்லை. தன்னுடைய நாடான இஸ்ரவேல் இன்னொரு போலி கடவுள் வழியில போகிறத அவர் எப்படி பொறுத்து கொண்டிருக்க போகிறார்? இந்த அகசியா ரொம்ப பெரிய தவறு செய்தான். இதை நம்ம சாதாரண தவறாக பார்க்க கூடாது. அவன் சாகிற நிலைமையிலும் கூட கர்த்தருக்கு எதிராக கடைசி நேரத்திலையும் ஏதாவது கெட்டதை பண்ணிட்டு சாவோன்னு இருப்பாங்க இல்லையா? சில பேர் இருக்கிறாங்க, குடும்பக்காரங்க இருக்கிறாங்க அப்படி. அந்த மாதிரி தான் இவனும் நடந்துக்கிறான். ஆனா ஆண்டவர் அதை சும்மா விட மாட்டார். ஆகவே இங்க ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 4வது வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, நீ இப்படி செய்ததுனாலே உன் இருதயம் எந்த போக்குல தொடர்ந்து போவதனாலே நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காம சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொன்னார். இன்னொரு விதத்துல சொல்ல போனா ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கு, யூ ஆர் அ டெட் மீட், நீ தொலைஞ்ச சொல்லுமா இல்லையா, உனக்கு முடிஞ்சு அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீ இந்த வியாதியிலிருந்து உனக்கு நடந்திருக்கிறதுல இருந்து நீ மீளவே முடியாது. இப்ப பார்க்கிற நேரம் கர்த்தர் இப்படி எல்லாம் பேசலாமான்னு யோசிப்போம். இப்ப யாராவது நாமல யாராவது இப்படி எல்லாம் சொல்லிட்டா, ஐயோ ரொம்ப நாஸ்டியா பேசிட்டாங்களே அப்படின்னு, இது ரொம்ப குரூரம்லாம் சொல்லுவாங்க, கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கேன். ஆனா இந்த உலகத்தை சார்ந்த மக்கள் அப்படித்தான் ஆண்டவரை பத்தி நினைக்கிறது வழக்கம். இப்படி எப்படி ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர் இப்படி எப்படி செய்யலாம்னு தான் அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க முழுசா பாக்குறது இல்ல, ஏன் உலகத்துக்கு எப்படிப்பட்ட ஆண்டவர் தேவைப்படுகிறது? அவங்களுடைய வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து, குரோசரி ஷாப்பிங் எல்லாம் செஞ்சு கொடுத்து, சமயம்லாம் நல்லா செஞ்சு வச்சு, கேக்குற நேரத்துக்கு வேலைக்காரன் மாதிரி வந்து போய்கிட்டு இருந்தா நமக்கு நல்லா பிடிக்கும். ஒரு ஆண்டவர் இப்படியெல்லாம் ஜீவனுள்ள ஆண்டவரை நடத்திட முடியாது. இங்க வந்து நம்ம யார பாக்குறோம்? இஸ்ரவேலின் தேவன், ஜீவனுள்ள தேவனை பார்க்கிறோம். அன்புள்ளவர், மகா கிருபை உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், முழு பரிசுத்தமானவர், இருந்த பொழுதும் தன்னை நிராகரித்து தன்னை உதாசீனப்படுத்தி பாவமான வழியில போகிறத அவர் பார்த்து கொண்டிருக்காத தேவன். எரிச்சல் உள்ள தேவன் தன்னை பத்தி அவர் சொல்லியிருக்கிறார் பழைய ஏற்பாட்டில். அந்த எரிச்சல் உள்ள தேவன் பாவத்தை வெறுப்பது மட்டுமல்ல, அந்த பாவத்தின் வழியில் தொடர்ந்து போகின்ற பாவிகளையும் அவர் வெறுக்கிறார், அழிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இங்க அகசியா அப்படிப்பட்ட தேவனுக்கு எதிராக இந்த காரியத்தை அவன் பண்ணி பால்சேபூப் வழியில போக பார்த்தான். இங்க அவன் என்ன செய்யறான் தெரியுமா? 10 கட்டளையில முதலாவது கட்டளைய அடியோடு செய்வதற்கு எதிர்த்து நிற்கிறான். என்ன சொல்லுது யாத்திராகமம் 20வது அதிகாரம் 3வது வசனம், அந்த முதலாவது கட்டளை பற்றி, என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அத நானே தேவனாக இருக்கிற பொழுது, நான் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற பொழுது நீ உன்னொரு தெய்வத்தின் வழியில் போகாதே. நான் சொல்லுகிறபடி என்னை வழிபட்டு எனக்காக வாழ வேண்டும். அந்த இடத்துல நீ வேற யாரையும் உட்கார வைக்க கூடாது. எனக்கே எக்ஸ்க்ளூசிவா தனிப்பட்ட விதத்துல வேறு யாரையும் இல்லாமல், வேறு யாரையும் மனதில் நினைக்காமல், உன் வாழ்நாள் முழுவதும் நீ என்னை மட்டுமே ஆராதிக்க வேண்டும், எனக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்றெல்லாம் அந்த முதலாவது கட்டில சொல்லுகிறது. அதை மீறி போய் கொண்டிருக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் அப்படியான ஒரு தண்டனையை அவனுக்கு கொடுத்தார். இப்ப நீங்க நினைக்க கூடாது, பழைய ஏற்பாட்டு ஆண்டவர் தான்ப்பா இப்படியெல்லாம் போட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறது. புதிய ஏற்பாட்டு இயேசு அவர் ரொம்ப அன்பா கொத்து அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செஞ்சாலும் போர்த்துக்குவாரு. ஏன்னா அவரை பார்க்கிற நேரத்திலயே அன்பு பொங்கி வர்றத பாக்குறோம் இல்லையா, அவர் வார்த்தையில பாக்குறோம். ரொம்ப தப்பு அப்படி நினைச்சேன். ஏன் சொல்லுகிறேன், மார்க் 10வது அதிகாரம் 21-22 வரையும் வாசித்து பார்க்கிற பொழுது ஒருத்தன் வந்து அவர்கிட்ட வந்தா, ஆண்டவரே ரட்சிப்படைகிறதுக்கு என்ன வழி, அவன் நல்லா தெரிஞ்சிருந்த இருதயங்களை எல்லாம் பார்த்ததுக்குள்ள என்ன இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற தேவன் என்ன சொல்லுகிறார். அவனை பார்த்து அவனிடத்துல அன்பு கூர்ந்து, பாத்தீங்களா அன்பு இருக்குதான், அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கிறது. ஆனா அது சாதாரண குறை இல்ல, அது ஒரு பயங்கரமான குறை. ஆனா அன்போடு சொல்றான், நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தருத்திரருக்கு கொடு, அதாவது வறுமையா இருக்கிறவங்களுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாகும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றான். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டு மனமுடிந்து துக்கத்தோடு போய்விட்டான்னு வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொஞ்சம் இந்த இடத்துல அவன் என்ன செஞ்சிட்டான், ஆண்டவர்கிட்ட அவரையே நம்பி அவரையே விசுவாசித்து அவரையே வழிபட்டு அவருக்காகவே வாழணும்னு ஆசை இருந்தது. அதுதான் அவர்கிட்ட வந்து கேட்கிறான், எப்படி ரட்சிக்கப்படணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிற, உனக்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, நான் உனக்கு வேணும்னு கேக்குறேன், ஆனா நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்னொன்னு உட்கார்ந்து இருக்குது. அது என்னது, ஓ ஆஸ்தி மேல இருக்கிற ஓ ஆசை, பாத்தீங்களா. இப்ப அது என்னது, முதலாவது கட்டளைக்கு எதிரானது. நான் இருக்க வேண்டிய இடத்துல என் மேல காட்ட வேண்டிய அன்ப, என் வழியில போக வேண்டிய நீ இப்ப என்ன செய்திருக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையில இன்னொரு தேவனுக்கு இடம் கொடுத்திருக்கிறாய். பொருள் மேல், பொக்கிசத்தின் மேல், ஆஸ்தியின் மேல் உனக்கு ஆசை இருக்கிறது. அவன் தொடர்ந்து அதை நீ தெய்வமாக நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கிற பொழுது எனக்கு அங்க இடம் இருக்க முடியாது. பணம் இருக்கா, தப்பு இல்ல, ஆனா பணமே கடவுளா இருந்தா உங்களுக்கு ஆபத்து தான். இவனுக்கு பணம் கடவுளா இருந்துச்சு, அவன் பணத்துக்காக வாழ்ந்தான், அதை பெருக்கிக் கொள்றதுல தான் குறியாக இருந்தான், அதுதான் அவனுக்கு தெய்வமாக இருந்தது. படுக்கிற நேரமும் எழும்புற நேரமும் அதை எப்படி கூட்டிக்கலாம், அதுலதான் அவனுக்கு பெருமை இருந்தது. அப்படி ஆண்டவர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. சில நேரம் நமக்கு நம்ம பலவீனம் தெரியாம இருக்கும், நம்ம அதனாலதான் ஆண்டவர் சுய பரிசோதனை செய்து கொள்ளும்படியாக சொல்லுகிறார். இதுமே பண ஆசையா இருக்கலாம், பணத்தை பெருக்கிக்கிறதுல நமக்கு இருந்த குறி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதித்து கொண்டிருக்கலாம், சபைக்கு போறது அதனால தலைப்படலாம், ஆண்டவருக்கு சேவை செய்யறதுக்கு நேரத்தை கொடுக்காம இருக்கலாம், இப்படி எத்தனையோ விதத்துல அது நம்ம பாதிக்கும். ஆனா இப்படி ஆண்டவருக்கு எதிரான இன்னொருவருக்கு இடம் கொடுத்து விட்டோமேங்கறத நம்ம உணராம இருந்து விடலாம். இவன் வாழ்க்கையில அதுதான் பெருசா இருந்தது, ஆண்டவர் அதை சுட்டி காட்டிட்டாரு. அதை போய் விட்டு அப்படின்னு சொல்ல உடனே அவனுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க, மனமுடிந்து போனான், துக்கத்தோடு போய்விட்டான். அப்ப என்ன, ஆண்டவர் வேணும்னு அவர்கிட்டயே வந்து கேட்டானே, அவன முடியே இயல்புலேயே அவன் வாழ்க்கையில அதுதான் ஆண்டவரா இருந்தது, அதை விட்டுட்டு வர முடியல. இதெல்லாம் அதெல்லாம் கொடுக்கிறவர் அவருங்கிற எண்ணமே அவனுக்கு வரல. அப்ப அவரோடு இருந்தா எனக்கு எந்த தேவைகளும் இல்லாத அளவுக்கு அவர் பார்த்துக்குருவாருங்கிற எண்ணமே வரல. அதை விட முடியாதவனாக இருந்தான். ஏன் அவனுக்கு என்ன பிரச்சனை? முதலாவது கட்டளைதான் பிரச்சனை. அந்த ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்கல. பணம் இருந்துச்சு, ஆஸ்தி இருந்துச்சு. உங்க வாழ்க்கையை யோசிச்சு பார்த்துக்கங்க. இது வேற ஏதாவது இருக்கலாம். சிலைன்னு சொல்லுகிறது அது பல ரூபத்தில் இருக்கலாம். ஒரு பொம்மையை வச்சு கும்பிடாம இருந்திருப்பீங்க, இந்துக்கள் செய்யற மாதிரி. ஒரு கல்லை வச்சு கும்பிடாம இருப்பீங்க. நான் கிறிஸ்தவன் நினைச்சிட்டு இருப்பீங்க. இருந்த பொழுதும் ஆண்டவருக்கு, இறையாண்மை உள்ள தேவனுக்கு முழு இருதயத்தோடும் முழு வல்லமையோடும் நீ முழுமையாக அவர் ஆராதிக்கணும்னு சொல்லுகிறத செய்யாம வேற ஒரு சிலைக்கு இடம் கொடுத்திருக்கலாம். அது பணமா இருக்கலாம், அது ஜாபா இருக்கலாம், இல்ல வேத ஏதா உலக ஆசையா இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது கட்டளையே மீறக்கூடாது. எனக்கு கொடுக்கிற இடத்தை யாருக்கும் கொடுக்க கூடாது. என்னை வணங்கி நான் ஜீவனுள்ள தேவன் என்பதை விசுவாசித்து என்னுடைய வழிகளின்படி நீ எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. இப்ப இந்த பாருங்க, இந்த அகசியாவுக்கு இங்க ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரு. எதுக்கு? மாந்திரபுறதுக்கு. ஆண்டவர் வந்து இதே சொல்லிட்டு அவனை கொன்றிருக்கலாம், செஞ்சிருக்கலாமா இல்லையா? ஏன் அவனுக்கு செய்தி அனுப்பணும்? ஏன் அவனுக்கு சொல்லணும் நீ சாகவே சாவா, ஏறின கட்டில இருந்து இறங்க மாட்டேன்னு? ஏன் சொல்லணும்? அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. மன்னன் திரும்புறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சந்தர்ப்பம், கடைசி சந்தர்ப்பம். திரும்பிருக்கலாமா இல்லையா? தப்புதான் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனான உங்களை உதாசீனப்படுத்தி இந்த நிலைமையில இருக்கிறேன்னு சொல்லி அவர் திறந்திருக்கலாமே. ஆண்டவர் என்ன செய்தார்? யோனாவை அனுப்பினாரு நினிவே பட்டணத்துக்கு, உங்களை இல்லாம நிர்மூலமாக்க போறேன் மனம் திரும்பாட்டின்னு. யோனாவே ஆச்சரியப்படுற மாதிரி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. அவங்க மனம் திரும்பினது யோனாவுக்கு பொறுக்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? தான் மனுஷன் மாத்திக்கிட்டாரா இல்லையா? ஏன் அவர் வந்து சொன்னது உண்மைதான், உன்னை அழிப்பேன். மனம் திரும்புகிறவர்களை அவர் அழிப்பேன்னு சொல்லலையே. நீ மனம் திரும்பாட்டி நீ தொலைந்து போவாய். அவர்கள் மனம் திரும்பினதுனாலே அவர்களே அவர் அழிக்காமல் விட்டு விட்டார். இவனும் கூட அப்படி செஞ்சிருக்கலாமே. அவன் இருதயம் அதுக்கு இடமே கொடுக்கல. கிடைச்ச கடைசி சந்தர்ப்பத்தையும் கூட அவன் பயன்படுத்திக்காம விட்டுட்டான். எப்படி ஆண்டவர் அன்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? அவனுக்கு ஒரு செய்தியுமே கொடுக்காம அவன் அப்படியே சாக விட்டு இருந்திருந்தா அது செஞ்சிருக்கலாம். அப்படி அவர் செஞ்சிருந்தா ஆண்டவர் தொடர்ந்து நீதியுள்ளவராக தான் இருப்பார். இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறார், ஆனா அவன் அதை பயன்படுத்திக்கல. ரெண்டாவது பார்ப்போம். அடுத்து இந்த செலவணக்கத்தை பத்தி ரெண்டாவது இல்ல, இந்த செலவு வணக்கத்திலேயே தொடர்ந்து பார்க்க வேண்டி இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த செலவணக்கம்ங்கிறது சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. சிலர் இந்த கிறிஸ்தவத்தை கூட ஒரு தப்பான பழக்கம் இருக்கு. இந்த முதலாவது கட்டளையை சரியா படிக்கிறது இல்ல, நான் விசுவாசித்தானே அப்படின்ட்டு வீட்டுல ஒரு பெருசா ஒரு படத்தை மாட்டி வச்சுக்கிறது. இயேசு படம் அதுக்கு பேரு. பெரிய காடி எல்லாம் வச்சு அது கற்பனை. சில பேர் ரொம்ப மோசமா என்னமோ 15 வருஷம் பஞ்சத்துல கிடந்தவர் மாதிரி உருவத்தை போட்டு வச்சிருப்பாங்க. அப்படியெல்லாம் பஞ்சத்துல இருந்து உடம்புலாம் மோசமா இருந்தா அவர் சமாரியா வரையும் நடந்து போயிருக்க முடியுமா? நமக்கு 4 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே உடம்பு சரியா வரதில்ல. அவர் ரொம்பவுமே பலமுள்ளவரா இருந்திருக்கிறார். இல்லாட்டி அப்பா கிட்ட தச்சனா இருந்த அப்பா கிட்ட அதுலாம் வேலை செய்யறவங்களுக்கு உடம்பு இருந்தா தானே வேலை செய்ய முடியும். இந்த மாதிரி பணம் வச்சு கும்பிடுறதெல்லாம் செய்யாதீங்க. ஏன்? அது முதலாவது கட்டளையே மீறது. அந்த படத்துல ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இங்க இருக்கிறார். அவர் படத்துல இருக்கிறது இல்ல, ஒரு சிலுவையில இருக்கிறது இல்ல. அதை கழுத்துல தொங்க போட்டுக்கிறதும் தலையணிக்கு அடியில வச்சிருக்கிறதும் ரொம்ப தப்பு. அப்ப நீங்க என்ன செய்யறீங்க? அந்த ஜீவன் உள்ள தேவனை அவரை வணங்க வேண்டிய விதத்துல வணங்காம நீங்களே இன்னொன்னு உண்டாக்கிக்கிட்டு அது மேல அவங்க விசுவாசத்தை காட்டுறீங்க. செலவனுக்கும் கோரமானது அது. இந்த அகசியா அப்ப மாதிரி அவருடைய சிலை வணக்கம் ரொம்ப தீவிரமான சிலை வணக்கம். பாத்தீங்களா, இங்க ஒன்று ராஜாக்கள் 22 அதிகாரம் 51-53 வரையும் வாசிப்போம். ஏன் இந்த சிலை வணக்கம் அவ்வளவு மோசமானதுன்னு பாருங்க. ஆகாபின் குமாரனாகிய அகசியா, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 17 வருஷத்திலே சமாரியாவில் ராஜாவாகி இஸ்ரவேலின் மேல் 2 வருஷம் ராஜ்ய பாரியம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் வழியிலும் தன் தாயின் வழியிலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரன் யெரொபெயாமின் வழியிலும் நடந்து பாகாலை சேவித்து அவனை பணிந்து கொண்டு தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான். சில வணக்கத்தை ஆண்டவர் பொறுத்துக்க மாட்டார். அகசியாவுக்கு இந்த நிலை வந்ததுக்கு காரணம் அவன் ஒரு தீவிர உருவ வழிபாட்டுக்காரன். 1வது கட்டளைய அவன் அவமதித்தான், அதை உதாசீனப்படுத்தான். அகசியா செய்த அத்தனையுமே கூட அவன் எதை நம்பி இருந்தானோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலேயே தொடர்ந்து பார்த்துதான் இங்க பாக்கணும். ஆகவே அவன் வந்து பாகால் சேபுவுக்கு செய்தி அனுப்பினது, ஏதோ சாக போற நேரத்துல இந்த சாமியாவது உதவி செய்யுமா கேட்டு பார்த்துருவோம்னு அவன் செய்யல. எதை வாழ்நாள் பூரா செய்து வந்தானோ, எந்த வழியில் அவன் வளர்ந்து வந்திருந்தானோ அதிலேயே அவன் தொடர்ந்தான் பாக்கிறோம். இந்த 2 ராஜாக்களுக்கு விளக்கம் எழுதிய ஒருத்தர் இதை பத்தி சொல்லுகிற பொழுது, இந்த அகசியாவின் செயலை பத்தி சொல்லுகிற பொழுது சொல்றார், இது வந்து அவன் அறியாமையிலேயோ இல்ல தனக்குள்ள இருந்த ஒரு பலவீனத்தாலேயோ செய்யல, அதுவே அவனுக்கு மிகவும் விருப்பமானதாக இருந்தது. பாத்தீங்களா, சிவ வணக்கத்துல இவன் தீவிரமான ஈடுபட்டு இருந்தவன். அது மட்டுமல்ல, இது வந்து ஒரு முட்டாள்தனமான செலவணக்கம், ஒரு முட்டாள்தனமான செலவணக்கம். ஏன் இப்ப சாக கிடக்கிற நேரத்துல இதையா செய்யணும்? அவனுக்கு நல்லா தெரியும், சந்தேகம் இருந்தது, நான் பொழப்பனோ பொழைக்க மாட்டோம்னு சொல்லி. இந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? தவறான ஒரு இடத்துக்கு போக கூடாது, உதவியை தேடுவதற்கு. நம்ம சில நேரம் நினைப்போம், அப்படியான ஒரு டெஸ்பரேட்டா ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில ஈடுபட்டு நடந்தா ஒரு சரியான மனுஷன்கிட்ட போகணும்னு யோசிக்க மாட்டோமா? எங்க போயிருக்கணும்? இஸ்ரவேலின் தேவனிடத்துல போயிருக்கணும். எலியா நாட்டுல இருந்தாரு, எங்க எலியா இருக்கிறாரோ அங்க ஆண்டவர் இருந்தாரு. அவனுக்கு நல்லா தெரியும், எலியா மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் நல்லா தெரியும். இருந்தும் கூட அவன் இருதயம் கடினப்பட்டு போய் அவன் முட்டாள்தனமாக இந்த பாகால் சேபு வழியிலேயே போனான். ஆகவே ஆண்டவருக்கு ரொம்ப சீரியஸா கோபம் வந்துருச்சு. உண்மையிலேயே சொல்ல போனா இது ஒரு உக்கிரமான கோபம். அவன் தொடர்ந்து செய்து கொண்ட போகிற காரியங்களை அவர் தொடர்ந்து பொறுத்து கொண்டே இருக்க மாட்டான். ஒரு அயன் வந்து ரொம்ப நேரம் விட்டுட்டோம்னா அது எவ்வளவு ஹாட்டா போயிடும், அந்த மாதிரி ஆண்டவர் வந்துட்டார் இப்ப. அதனாலதான் கேட்கிறாரு, இஸ்ரவேல்ல ஒரு தேவன் இல்லை என்று நினைத்தா நீ இந்த காரியத்தை செய்கிறாய். ஆகவே ஆண்டவர் அந்த நேரத்துல ஒரு நியாயத்திற்கு வருகிற பொழுது அது பயங்கரமா தான் இருக்கும், எந்தவித கருணையும் இல்லாத விதத்துல தான் வரும். அப்படித்தான் அகசியாவுக்கு அங்கே வந்தது. ஆகவே நீ ஏறின கட்டிலிருந்து நீ இறங்காம சாவாய். நீதியுள்ள தேவன் சொல்லுகிறேன், ஏன் நீ நடந்த நீதியற்ற செயல்கள் எல்லாம் இதுக்கு மேலும் என்னால் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது. அந்த ஆண்டவருடைய கர்த்தருடைய அந்த வார்த்தைகள் 3வது வசனத்துல வருது, 6வது வசனத்துல வருது, 16வது வசனத்துல வருது, 3 தடவைகள் இந்த 1வது அதிகாரத்துல வருது. ஏன் அதை காட்டுது? எந்த அளவுக்கு தேவன் கோபம் உள்ளவராக அங்கு இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே இப்ப வந்து எலியாவின் மூலமாக இது அகசியாவுக்கு வந்து சேர்ந்தது. இந்த அகசியா ரொம்ப மோசமானவனாக இருந்தான். இப்ப அகசியாவுடைய எலியாவின் மூலமாக அந்த வார்த்தையில் வந்த பொழுது அங்க என்ன சொல்லப்படுகிறது பாருங்க. 3வது வசனத்துல பாருங்க, கர்த்தருடைய தூதன் திஸ்பியானாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்பட போய். நீ எழுந்து அந்த ஆட்களுக்கு எதிர்பட போய். ஆண்டவர் இங்க கர்த்தர் சொன்னது இதே விதமாகத்தான் 1 ராஜாக்கள் 21வது வசனத்துல 17-18 வாசிக்கிறோம். என வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனான எலியாவுக்கு உண்டாயிற்று, நீ எழுந்து சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபை சந்திக்கும்படி போ. அங்க இந்த அகசியாவுடைய அப்பாவுக்கு ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், நீ எழுந்து போ, இங்கேயும் நீ எழுந்து போ, உடைய சந்தி. இப்படி சொல்றதுக்கு என்ன காரணம்? இவன் கொடுமையான காரியத்தை செய்ய யோசிச்சிருக்கிறான், அவன் செய்ய யோசிச்சிருக்கிற அந்த நேரமே நீ போய் அதை நிப்பாட்டு. ஆண்டவராகிய நான், ஜீவனுள்ள தேவனாகிய நான் அதை அந்த நேரத்திலேயே நிப்பாட்ட போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கிருபையுள்ள, அன்புள்ள, மிகுந்த பரிசுத்தம் உள்ள, முழு நீதியும் உள்ள அந்த தேவன் அநியாயத்தை பொறுத்து கொள்ளுகிற தேவன் அல்ல, பாவத்தை சகித்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. மனம் திரும்புகிறவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார், மனம் திரும்புகிறவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். மனம் திரும்ப மறுத்து தொடர்ந்து பாவத்தில் நிலைத்திருக்கோம் என்று கச்சை கட்டி கொண்டு போகிறவர்களுக்கு அவர் நியாய தீர்ப்பை தான் கொண்டு வருவார் என்பதை இங்க பார்க்கிறோம். ஆண்டவருடைய உக்கிரமான கோபம் அங்கு வந்தது. ஏன்? இவன் தொடர்ந்தும் சந்ததியாகவே முதலாவது கட்டளையை மீறி கொண்டிருந்ததனால். இரண்டாவதா பார்க்கிறோம், 9-12 உள்ள வசனங்களையும் வரையும் பார்க்கிற பொழுது அங்கு என்ன பார்க்கிறோம்? இங்கே எப்படி கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை பாதுகாக்கிறார்னு பார்க்கிறோம். தன்னுடைய ஊழியக்காரனை பாதுகாக்கிறார். 9-12 வரையும் நம்ம வாசிப்போம். அவனிடத்துக்கு ஒரு தலைவனையும் அவருடைய 50 சேவகரையும் இவன் அனுப்பினான். உடனடியாக எலியா தான் இதை செய்து விட்டான் என்று தெரிந்த உடனே அகசியா என்ன செய்கிறான்? ஒரு கமாண்டரோட 50 ஆட்கள் ஒரு படையை அனுப்புகிறான். சரிங்களா? சேவையின் மலையின் உச்சியில் உட்கார்ந்து இருக்கிற அவனிடத்தில் இவன் ஏறி போய், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை வர சொல்லுகிறார் என்றான். உடனே அந்த நிமிஷத்திலேயே எலியாவை அரெஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் வந்துருச்சு. என்ன நடக்குது அப்பொழுது? எலியா 10 வசனம், அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றார். உடனே அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அந்த 50 பேரையும் பட்சித்தது. இப்ப இந்த செய்தி போயிருச்சு யாருக்கு? அகசியாவுக்கு. அகசியா என்ன செய்கிறான்? இன்னும் மேலும் கோபப்பட்டு இன்னொரு தலைவனையும் அவனுடைய 50 பேரையும் அனுப்புகிறான். இப்ப இந்த தலைவனும் வந்து எலியாவை பார்த்து சொல்லுகிறான், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்றான். எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக என்ன செய்யறான்? நான் தேவனுடைய மனுஷன் ஆனால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. பாத்தீங்களா? இப்ப எலியா செய்யறதையும் கூட சில பேர் சொல்லுவாங்க, சில காமெண்டேட்டர் சொல்லி இருக்கிறாங்க, வேதத்துக்கு விளக்கம் எழுதினவர்கள் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கோபப்பட்டு இதெல்லாம் செஞ்சிருக்க கூடாது. ஆண்டவருடைய ஒரு தீர்க்க தரிசியா இருந்து ஒரு கருணை இருக்கிறதா? இப்படியா போட்டு அவங்களை நெருப்புல எரிகிறது அப்படின்னு எலியாவை பத்தி எழுதியிருக்கிறாங்க. ஆனா அது ஒரு தவறான விளக்கம். ஏன்? இங்க வந்து இதை எலியா செய்யல, ஆண்டவர் செய்கிறார். இதை செய்கிறவர் ஜீவனுள்ள தேவன். எலியா ஒரு கருவிதான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. இதை எப்படி சொல்லுகிறேன்? என்ன சொல்லுகிறான் எலியா? அந்த 2 தடவையும் அந்த 2 குரூப் உண்மையிலேயே 102 பேர் அன்னைக்கு நெருப்புல பொசுங்கிட்டாங்க. 102 பேர் என்ன சொல்லுறான்? நான் தேவனுடைய மனுஷனானால் இப் ஐ ஏம் த மேன் ஆஃப் காட், நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து வந்து உன்னை அழிக்கட்டும். என்ன அர்த்தம்? ஆண்டவரே, என்ன தீர்க்கதரிசி ஆக்குனதே நீங்க தான், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உங்க வேலையத்தான். நீங்க போனா போகிறேன், வானா வர்றேன், நீங்க சொன்னதான் கொண்டு போய் அகசியாவுக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப இவன் எனக்கு இப்படி ஆளுங்களை எல்லாம் அனுப்பி இருக்கிறான் என்னை இல்லாம ஆக்குறதுக்கு. உண்மையிலேயே நீங்க தான் என்ன தீர்க்க தரிசியா ஆக்கியிருந்தா, நான் உண்மையிலேயே உங்களுடைய சேவகனா ஊழியக்காரனா இருந்தா இதை செய்யுங்க. எப்படி ஆண்டவர் செய்யாம இருப்பாரு? வார்த்தைகள் முழுசு நூத்துக்கு நூறு உண்மைதானே. அதனாலதான் நெருப்பு வந்துச்சு, உடனடியாக அவர்களை இல்லாமல் ஆக்கியது. இப்ப எலியா ஒரு போலி தீர்க்க தரிசியா இருந்திருந்தான், கர்த்தருடைய வார்த்தைகளோடு விளையாடுகிறவனாக இருந்திருந்தான், ஏமாற்றுக்காரனாக இருந்திருந்தான். எவ்வளவு பேரை பழைய ஏற்பாட்டுல பாக்குறோமா இல்லையா? போதகர்கள்னு பேர் வச்சுக்கிட்டு எவ்வளவு ஏமாற்றுக்காரர்களை நம்ம நாடு பூரா பாக்கலையா? அந்த மாதிரி இருந்திருந்தா இவன் சொன்னபடி நடந்திருக்குமா? நான் தேவனுடைய மனுஷனா இருந்தா நீங்க நெருப்ப கொட்டுங்கன்னா ஒரு பச்ச தண்ணி கூட கொட்டிருக்கார். ஏன்? அவன் போலி தீர்க்க தரிசி இல்ல, அவன் உண்மையான தீர்க்க தரிசி. ஆகவே ஆண்டவர் செய்தார். நான் சொன்னா தானேப்பா நீ போய் சொல்லி இருக்கிற, இப்ப உன்னை எப்படி அரெஸ்ட் பண்ண வர முடியும்? ஆகவே நானே செய்கிறேன். அவர் இப்ப முதலாவது வந்த குரூப் அரசன் சொன்னபடியே வந்து உன்னை கூட்டிட்டு வர சொன்னார். வா, நான் தேவனுடைய மனுஷனா இருந்தா அக்னி வந்து இவங்களை எல்லாம் பச்சித்து போறது. சரி, ரெண்டாவது குரூப் வந்தாங்க, அவங்க இன்னும் தீவிரமா எப்படியாவது உன்னை கொண்டு போயிடணும். அவன் என்ன சொல்றான்? அரசன் உன்னை வர சொல்லியிருக்க, ஆகவே நீ சீக்கிரமாவா. மறுபடியும், நான் தேவனுடைய மனுஷனா இருந்தா அக்னி வந்து உன்னை அழித்து போடட்டும். இன்னும் 51 பேர் போச்சு. கணக்கு போட்டு பாருங்க, 102 பேர் முடிஞ்சு போச்சு. பாத்தீங்களா? இப்ப இந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவனை பாதுகாக்கிறாரு. இது ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. மவுண்ட் காமல் கார்மேல் மலையில நடக்கலையா? அவங்க எல்லாம் போலி பாகால கும்பிட்டுகிட்டு இருக்கிற நேரம் இன்னும் கூட சத்தம் போடு, இன்னும் தூங்கி எழும்பாம இருக்கலாம், சத்தம் போட்டா சில நேரம் உன் தேவன் வரலாம் அப்படின்ட்டு. அப்ப அப்படி சொன்ன பிறகு அவங்களால ஒன்னும் செய்ய முடியல. தன்னுடைய தேவன் உண்மையான தேவன் என்று காட்டுவதற்காக எலியா சொன்னபடி ஆண்டவர் என்ன செய்தார்? நெருப்பினாலே அவருடைய போலி ஆராதனையெல்லாம் இல்லாமாக்கினார். இப்ப மவுண்ட் காமல்ல, அந்த அதாவது காமேல் மலையில நெருப்பு தான் அங்கேயும் விஷயமா இருந்துச்சு, இங்கேயும் நெருப்பு தான். இந்த இடத்துலயும் பாக்கிறோம், நெருப்பால ஆண்டவர் பேசுகிறார், பாதுகாப்பாக கேடயமாக அவர் நிற்கிறார். 102 பேர் அன்று இல்லாமல் போனாங்க. பாடி எல்லாம் கருகி போய் அங்க கிடக்குது, உயிரெல்லாம் போயிடுச்சு. இது எலியாவினுடைய தேவன் காமேலில் செய்தது போல இங்கும் செய்து காட்டி தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை காட்டுகிறார். இப்ப இந்த அரசன் என்னத்துக்கு 102 பேர் அனுப்புனா? இல்ல, வரவே போட கூட்டிட்டு வா டின்னர் வைக்கிறதுக்கா? நிச்சயமா அதுக்காக அவன் அனுப்பல, அனுப்பி இருக்க முடியாது. இது ஒன்னும் டின்னர் இன்விடேஷனே இல்ல. இல்ல, கூட்டிட்டு வா. சரி, பாகால் சேபு கிட்ட கேக்குறது தான் தப்பு, ஒரு ஆலோசனை சொல்லட்டுமே. அதுக்கா? நிச்சயமா இல்ல. இல்லாமாக்குறதுக்கு அவனுடைய இருதயத்துல தேவனுக்கு இடம் இல்ல, தேவனுடைய வார்த்தைகளுக்கு இடம் இல்ல. எப்படி இப்படி சொல்லலாம்? நான் சாகவே சாவேன் எப்படி சொல்லலாம்? அவனை எப்படியாவது இல்லாமாக்கினோங்கிறதுக்காகத்தான் இப்படி படைகளை அனுப்பினார். ஏன் நெருப்பு? இந்த இடத்துல நெருப்பு ஏன் வரணும்? ஏற்கனவே சொன்னது போல கார்மேலி நெருப்பு, இங்கேயும் நெருப்பு. அந்த கார்மேல என்ன நடந்தது? பாகாலுக்கும் நம்ம ஆண்டவருக்கும் இடையில போராட்டம். அந்த நெருப்பு தான் இஷ்யூவா இருந்துச்சு. அந்த நெருப்பின் மூலமாக ஆண்டவர் பாகாலை விட பெரியவர் என்பதை காட்டினார். இங்கேயும் நெருப்பு தான். நெருப்பு வந்ததுக்கு காரணம், அது தேவன் ஜீவனுள்ளவராக இருக்கிறார், அவர் தான் மெய்யான தேவன் என்பதை காட்டுவதற்காக. இங்கேயும் பொறுப்புக்குகிறவர் அந்த மெய்யான தேவன் என்பதை காட்டுவதற்காகத்தான் இங்கே நெருப்பு வந்தது, அவர்களை பொசுக்கியது என்று பார்க்கிறோம். மவுண்ட் கார்மல், அதாவது கார்மேல் மலையில நடந்ததெல்லாம் நாட்டுக்கே தெரிஞ்சிருந்தது. அது நடந்து முடிஞ்ச உடனே இந்த பிரைம் டிவி சேனல் நெட்ஒர்க்ல எல்லாம் வந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிருக்கும். சரியாக ஒருத்தர் இருந்திருக்க மாட்டாங்க. இந்த அகசியா அது தெரிஞ்சிருந்து முதல்ல 51 பேர் எரிஞ்சு போனப்பே அவனுக்கு புத்தி வந்திருக்கணுமா இல்லையா? நெருப்புன்னு கேள்விப்பட்ட உடனே மவுண்ட் கார்மேல நடந்தது தான் இங்கேயும் நடந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். ஆனா அவன் அகங்காரக்காரன், இன்னும் 51 பேர் அனுப்புறான் புடிச்சிட்டு வாங்க. ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்களையும் எரித்து போட்டார்னு பாக்குறோம். இப்ப கடைசி பகுதிக்கு வருவோம். 13ல இருந்து 15வது வசனம் வரையும். இங்க ஆண்டவர் அகங்காரத்தை அழிக்கிற தேவனா இங்க பாக்குறோம், அகங்காரத்தை அழிக்கிற தேவனா பாக்குறோம். இப்ப இவங்க செய்தி எல்லாருக்கும் வந்துருச்சு, 102 பேரு நம்மளை சேர்ந்தவங்க போயிட்டாங்கன்னு படைகளுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? அது சும்மா சண்டையெல்லாம் போட்டு சாகல, சண்டையெல்லாம் ஒண்ணுமே போடாம நெருப்புல அழிஞ்சு போயிட்டாங்க. இப்ப மிச்சம் மீதி இருந்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் திகச்சு போயிட்டு அடுத்து என்ன நடக்கும்னு தான் யோசிச்சிருப்பாங்க. அகசியா என்ன செய்கிறான், ஒருத்தனை கூப்பிட்டு இன்னும் 50 பேர் உன்னோடு அழைத்து கொண்டு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசி நல்லா கற்பனை பண்ணி பாருங்க. ஏன் அவன் இதெல்லாம் நம்ம காலத்துல வாழ்ந்திருந்தா இதெல்லாம் டிவியில வந்திருக்குமா இல்லையா? எல்லாம் படம் பிடிச்சிருப்பாங்க, பிரைவேட் கேமரால எல்லாம் படம் பிடிச்சி அது பாட்டுக்கு உலவி இருக்கும் இன்டர்நெட் பூரா. இப்ப அமெரிக்காவில் நடக்கிறதெல்லாம் இன்டர்நெட்ல வந்துருலையா, ஊரே தெரிஞ்சிருக்கும். ஒபிஷியல் மீடியா டிவியில மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க எல்லாம் பாக்காமையா இருந்திருப்பாங்க, அப்ப பாத்துட்டு என்னன்னு முடிவு செஞ்சிருப்பாங்க. இப்ப நாம போனோம்னா இதுதான் நடக்க போகுது, நாமளும் போயிட போறோம். அப்ப அந்த படைத்தலைவன் இப்ப என்ன செய்கிறான், இவன் இங்க கதையே மாறிடுச்சு. அந்த அகசியாவுக்கு வராத புத்தி இவனுக்கு வந்துருச்சு. இவனுக்கும் தெரிஞ்சதுதான் கார்மேல் மலையில நடந்தது, இவனுக்கும் நல்லா தெரிஞ்சதுதான் இப்ப எலியா 2 தடவை செய்த காரியம். ஆனா அகசியாவுக்கு இருதயம் கடினப்பட்டு போயிருச்சு. இவன் இருதயம் என்ன பண்ணுகிறது, இவன் தன்னை தாழ்த்தி கொண்டான், மத்தவங்க செஞ்சது போலவே இவன் செய்யல. பாத்தீங்களா இங்க என்ன பார்க்கலாம், 13வது வசனம், திரும்பவும் 3வது தடவை ஒரு தலைவனையும் அவனுடைய 50 சேவகரையும் அனுப்பினான். இந்த 3வது தலைவன் ஏறி வந்த பொழுது அவன் வந்து எலியாவை பார்க்கறதுக்கு ஏறி வருகிறான். எலியாவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவனை வேண்டிக் கொண்டு, தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாக இருப்பதாக, இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவருடைய 50 பேரையும் பட்சித்தது, இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. இதுக்கு பேர் தான் தாழ்மை. அந்த ராஜா மோசமானவனாக இருந்த பொழுதும், அவனுக்கு கீழே இவனும் வேலை செய்த பொழுதும், நடந்ததையெல்லாம் பார்த்து இவன் யோசிக்கிறவனாக இருந்தான். இப்ப நீங்க சொல்லலாம் இவன் பயந்துட்டான், சாவு பயம் அவன் அப்படியெல்லாம் செய்ய வச்சது. உண்மைதான், அவனுக்கு சாவு விருப்பம் இல்லை, உண்மைதான் சாவு பயம். ஆனா அவன் என்ன செய்தாங்கிறது தான் முக்கியமே தவிர எதனால செஞ்சாங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் எதையும் பயன்படுத்துவார், ஒரு மனுஷன் தான் பக்கம் திரும்புறதுக்கு அவர் எதையும் பயன்படுத்தக்கூடுவார். திரும்பும் அவர் பயன்படுத்தலாம், பெரிய காரியங்களும் செய்யலாம். நம்ம பார்க்கலையா சில பேர் ரட்சிப்பு அடைஞ்சிருப்பாங்க, பெரிய காரியங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கும். பாவலனுடைய ரட்சிப்பை பாருங்க, குதிரையில இருந்து கீழே விழுந்து கண்ணும் தெரியாம போயிட்டு ஆண்டவரை நேரா பேசி, இப்ப நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கு இந்த மாதிரிலாம் சாட்சி கிடைக்க ஒரு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கணும். ஆனா என்ன செய்யறது, ஒண்ணுமே நடக்கலையே, கொடுக்க முடியாது. பெருசா செஞ்சு அவனுக்கு நடந்துச்சு. நம்ம பிள்ளைங்கள சில பேர் கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்ந்து சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூலுக்கு போய் வேதத்தை வாசிச்சு வேதத்தை கேட்டு அது பாட்டுக்கு ஆண்டவர்கிட்ட வந்துட்டு பேப்டிசம் வாங்கியிருக்கோம். நீங்க பவுல் சாட்சி கொடுங்கன்னு சொன்னா, ஐயோ பவுல் மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே, குருடனா இருந்தேன், கண்ணு திறந்துருச்சு, அவ்வளவுதான் சொல்லலாம். அப்ப ஆண்டவர் இப்படியும் செய்வாரு, அப்படியும் செய்வாரு. எதனால செய்யறாருங்கிற முக்கியம் இல்ல, இது சாவு பயம், மரண பயம், அந்த நெருப்பு அதுவா இருக்கலாம். ஆனா என்ன செய்தான், இவன் தன்னை அதுதானே முக்கியம். சரி இங்க இருந்து திரும்பி போன அகசிய இருந்தாலே எடுத்துருவானே, பயப்படலையே, அதுக்கெல்லாம் பயப்படலையே. யாருக்கு பயப்பட்டான், அந்த ஜீவனுள்ள தேவனுக்கு பயப்பட்டான், அவனுக்கு தான் பயப்பட்டான். ஆகவே சில பேர் சொல்லுவாங்க பயத்தினால வந்ததுனால பயத்தால ஒருத்தரும் மனம் திரும்ப கூடாது, ஏன்னா அது சரியான மனம் திரும்புதல் இல்லை. ஆனா இவனை மனம் திரும்ப வைத்தது கர்த்தருடைய பயங்கரம். அது பயங்கரமாக இருந்தாலும் அது நல்ல பயங்கரமா இருந்தா அது நன்மையானதுதான். யாராவது சொல்ல முடியுமா இந்த கோவிட்19 காலத்துல யாராவது ஆண்டவர்கிட்ட வந்திருந்தா அதெல்லாம் ஏற்க முடியாதுப்பா, ஏன் நீ பயந்ததுனால ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? ஏன் சில இருதயம் கடினப்பட்டு போய் தன்னை வழிபடாம தொடர்ந்து சிலைகளை வழிபட்டு கொண்டிருக்கிற மோசமானவர்களை திருப்புறதுக்கு ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு கோவிட்19 கொண்டாந்துருக்கலாமா இல்லையா? அவர் நம்ம கேள்வி கேட்க முடியாது. மனம் திரும்புறதுதான் அவசியமே தவிர எதுனாலன்னு நம்ம பார்க்க கூடாது. நானும் ரொம்ப கடினப்பட்டு போய் ஒரு காலத்துல ஒரு இந்துவா இருந்தவன் தான். இந்த இயேசு வேதம் அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே படல, ரொம்ப ஒரு என்னன்னு சொல்றது ஒரு இந்து வெறியன் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பாக்குறோமா அவங்க நாட்டுல அப்படிதான் இருந்தேன், யாரும் நம்ம சாமியை பத்தி பேசிட முடியாது, அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன அசைக்கிறதுக்கு என்ன பண்ண தெரியுமா, எங்க அம்மா போயிட்டாங்க, அவங்களும் நான் ரொம்ப க்ளோஸ். அவங்க போயிட்டாங்கன்னு உடனே அவங்களுடைய மரணம் என்ன என்னென்னமோ எல்லாம் படுத்திடுச்சு, என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்க வச்சுச்சு. எங்க போக போறேன் நான் சத்தான்னுட்டு அந்த தேடுதல் கடைசியில இயேசு விட்ட கொண்டாந்து விட்டுருச்சு. மரண பயம் இவனுக்கும் அதுவா இருந்திருக்கலாம், ஆனா அது என்ன செய்ததுங்கிறதா முக்கியம். சில நேரம் ஆண்டவர் அதையும் பயன்படுத்துவார். ஜார்ஜ் விட்ஃபீல்டு ஒரு பெரிய பிரசங்கி, அருமையான ஒரு சீர்திருத்த பிரசங்கி, 4000 5000 10000 இருந்தாலும் அவர் மைக் இல்லாம பேசுவாரோ அப்படி கேட்குமா, அது என்ன குரலோ எனக்கு தெரியாது, என்ன அவரு டேப் எல்லாம் விட்டுட்டு போயிடலையே நம்ம போட்டு கேட்கறதுக்கு, ஆனா அப்படி குரல் அவருக்கு இருந்திருக்கு. ஜார்ஜ் விட்ஃபீல்டு பிரசங்கம் பண்ண இடம் ரெண்டு பார்த்துருக்கேன், அமெரிக்காவில் ஒரு தீவு ஒன்று அங்க வெஸ்லியும் பேசியிருக்கிறாங்க. அப்ப இந்த மரத்தடிக்கு கீழே இருந்துதான் விட்ஃபீல்டு பிரசங்கம் பண்ணார்னு சொல்லியிருக்கிறாங்க. பாஸ்டர் மிச்சலஷோட போய் பென்சில்வேனியாவில் இன்னொரு இடத்துல பார்த்தேன், ஒரு மரத்துக்கு கீழே இருந்து விடிய 4 மணி நேரத்தில் குப்பி லாம்போடலாம் வருவாங்க, 4000 5000 விட்ஃபீல்டு பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு அருமையான பிரசங்கம் இது. 1756 நடந்தது, யோர்க்ஷயர்னு இங்கிலாந்துல இருக்கிற ஒரு இடத்துல வில்லியம் கிரிம்ஷோனுடைய சர்ச், வில்லியம் கிரிம்ஷோ ஒரு பாஸ்டர், அவருடைய சர்ச்ல நடந்தது. இந்த சபையெல்லாம் இதுக்கு பத்தாது, அன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய சபை கட்டி இருப்பாங்க, இருந்தாலும் பத்தாதுன்ட்டு வெளியில விட்ஃபீல்டுக்கு ஒரு பெரிய பிரசங்க மேடைய தயார் செய்து வெட்ட வெளியில கூட்டம் அது பாட்டுக்கு கூடி இருந்தது பிரசங்கத்தை கேட்கறது. விட்ஃபீல்டு ஜெபம் பண்ணாரு, ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு எபிரேயர் 9:27 அவர் வாசிச்சார், அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே சொல்லி முடிச்சார், வசனத்தை அறிவித்து முடிச்சாரு. வசனத்துக்கு பிறகு வரப்போறது என்னது பிரசங்கம். திடீர்னு அங்க ஒரு பெரிய சலசலப்பு கூட்டத்துல என்னன்னு எல்லாம் பாக்குற நேரம் ஒருத்தர் கிரிம்ஷோ ஓடி வந்து விட்ஃபீல்டுக்கு சொன்னாரு, ஒருத்தர் செத்து போயிட்டாங்க, பலவம் போயிட்டான், ஓ சரி கொஞ்ச நேரம் இருந்துட்டு பழையபடி விட்ஃபீல்டு அதே டெக்ஸ்ட் எபிரேயர் 9:27 அன்றையும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று சொல்லி பிரசங்கம் ஆரம்பிக்க போற. மறுபடியும் ஒரு சலசலப்பு, ஓடி வந்து சொல்ல இன்னொருத்தன் போயிட்டான். இந்த ஆண்டவர் வந்து எதையும் பயன்படுத்துவார், பயம் அப்படி ஒரு பயத்தை ஆண்டவர் உண்டாக்கிட்டார். விட்ஃபீல்டுடைய ஜெபம் காரணமா இருந்திருக்கலாம், ஆனா ஒரு வசனம் பிரசங்கமே இன்னும் நடக்கலையா, பிரசங்கம் நடக்கிறதுக்கு முந்தையே அவங்க அதிர்ந்து போயிட்டாங்க, ஆண்டவர் கிரியை செய்தார், அதுக்கு பிறகுதான் பிரசங்கம் விட்ஃபீல்டு கொடுத்தாரு. நிச்சயமா பல பேர் அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்திருப்பாங்க. இது யாரு செய்கிறது, இது ஒண்ணு விட்ஃபீல்டு இல்ல, ஐயா மாதிரி ஆண்டவர் அவர் எத்தனை வேணாலும் பயன்படுத்தலாம். இங்க வெறும் டெக்ஸ்ட் தான் பயன்படுத்தினார், சாமனையே கொடுக்கல. அதே போலத்தான் இவனுக்கு என்ன நடந்தது, இந்த நெருப்பு அவனை மாத்திருச்சு. 102 பேர் போனது, அவனுக்கு புத்தி வந்துருச்சு. இதே நேரத்தில் அகசியாவுக்கு புத்தி வந்துச்சா, அவன் தான் இதே இத டிவியில பாத்திருப்பானே, ஆனா அவன் மனம் மாறலையே. அவனுக்கு கோபம் கூடுது, இவனுக்கு மனம் திரும்புதல் ஏற்பட்டது. இப்ப கடைசியா 17 பானத்துல என்ன பார்க்கிறோம், கர்த்தனுடைய வார்த்தையின்படி நடக்கின்ற கர்த்தரை பார்க்கிறோம். எலியா சொன்ன கர்த்தனுடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். யார் இறந்து போனான்? அகஸ்தியா இறந்து போனான். இப்ப இவன் என்ன செய்தான், இந்த இப்ப வந்த கேப்டன் அவனுடைய 50 பேரும் 15வது வசனத்துல பாக்குறோம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் எலியாவை நோக்கி, the angel of the Lord, அவனோடு கூட இறங்கி போ, அவனுக்கு பயப்படாதே என்றான். அவன் எழுந்து அவனோடு கூட ராஜாவிடத்துல இறங்கி போனான். பாருங்க, எலியா சொன்னது செய்தவன். ஆனா சொல்லிட்டாரு, ஓகே இவனுக்கு மனம் மாறிடுச்சு, மறுபடியும் அகசியா கிட்ட போயிட்டு என்ன ஆண்டவர் சொன்னாரோ அதையே அவனை பார்த்து சொல்லுகிறான். இஸ்ரேவேலின் தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் செபுவிடத்தில் விசாரிக்க ஆட்களை அனுப்பினால் அதனால் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் இறந்து போனான். ஆண்டவருடைய வாக்குறுதிகள் என்னைக்கும் நிறைவேறும். சில நேரம் கொஞ்சம் கால தாமதமா நிறைவேறும், ஆனா நிச்சயமா நிறைவேறும். 3 தடவை ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதேபடி அப்பொழுது நடந்தது. நான் கடைசியா உங்ககிட்ட என்ன கேக்குறேன், இந்த அகசியா மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாவத்தை சாதாரணமா எடுக்காதீங்க, பாவம் ரொம்ப கொடுமையானது. அது நம்ம இருதயத்தில் இருந்து ஆடுறது, உங்களை தவறான வழியில போக வைக்கிறதும், ஊர்ல இருக்கிற சிலைகளை எல்லாம் கும்பிட வைக்கிறதும். சில பேர் தீர்த்த ஸ்தலம் அது இதுன்னு சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு காலத்துல நான் அப்படிலாம் இருந்திருக்கிறேன். அந்த காலத்துல பரணீதரன், அருணாசல மலை எல்லாம் எழுதி எல்லாம் வாச்சிருக்கிறேன். அப்படிதான் போகும் பிசாசு, நம்மளை அந்த பக்கம்தான் கொண்டு போக வைக்கும். நீங்களும் இருதயம் கடினப்பட்டு போய் எவ்வளவுதான் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டும் இன்னொரு ஆண்டவருக்கு வணங்காதே, சிலைகளை வணங்காதே. தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் சிலைகளில் இருப்பதில்லை, மரத்திலும் கல்லிலும் இருப்பதில்லை. அவர் அந்த மாதிரி எல்லாம் கொண்டாந்து ஒண்ணுக்குள்ள அடைக்க முடியாது. அவர் மனிதனுடைய இருதயங்கள்ல வாழ்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம இருதயம் கடினப்பட்டு போய் இருப்பதற்கு காரணம் கல்லையும் மண்ணையும் கும்பிடுவதற்கு காரணம் நம்ம இருக்கிற பாவம். பாவம் நம்முடைய கண்களை மறைத்து இப்படியெல்லாம் செய்து கொள்ள வைக்கிறது என்பதையெல்லாம் கேட்டும் 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 நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்க மனம் பாடுறாங்க, பக்கத்துல இருக்கிறவங்க கலையெல்லாம் கும்பிடாம ஆண்டவராகிய இயேசுவை வணங்குறாங்க. அவருடைய வாழ்க்கை மாறி இருக்குது. எப்படியோ இருந்தவன் இப்ப திரும்பி வாழ்கிறான், நல்ல வழியில போகிறான், அவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தை பார்க்கிறோம். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இருந்தோம், இன்னும் இருதயம் கடினப்பட்டு போய் ஆண்டவர்கிட்ட திரும்பாம இருக்கிறீங்களா? ஆகாப் இப்படிதான் இருந்தான், போயிட்டான். அவன் மகன் அகசியா அதே வழியில போயிட்டு அவனும் போயிட்டான். நீங்க இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். யெரொபாம பாருங்க, ஆகாப பாருங்க, அகசியாவை பாருங்க, உங்க வாழ்க்கையும் இப்படி முடியணுமா? ஆண்டவருடைய வார்த்தையும் அவருடைய கோபம் நிலையானது, அதுல இருந்து நம்ம தப்பணும். என்ன செய்யணும்? தொடர்ந்து இருதயம் கடினப்பட்டு போயிருக்காத படிக்கு. எப்படி அந்த படைத்தலைவன் வந்து சொன்னானே, தன்னை தாழ்த்தி கொண்டானே, அதே மாதிரி உங்களை ஆண்டவருக்கு முன் தாழ்த்தி கொள்ளணும். இயேசு மட்டுமே தேவன், அவர் ஜீவன் உள்ள தேவன், அவரை மட்டுமே இன்றிலிருந்து நான் வழிபட போகிறேன், அவர் மட்டுமே எனக்கு ஆண்டவர், வேறு தேவர்கள் இல்லை என்று இருக்கிற கல்லு சில எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே மனம் திரும்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இந்த படைத்தலைவனுக்கு அன்னைக்கு விடுதலை வந்தது. சுத்தி இருக்கிற எத்தனையோ பேருக்கு வரல, ஆனா அவனுக்கு வந்தது. ஏன்? ஆண்டவர் அவனோடு பேசினார். உங்களோட ஆண்டவர் பேசுறாரா? எப்படி இருக்கிறீங்க? எப்படியே தொடர்ந்து போக போறீங்களா? இந்த அகசியாவை போல ஆண்டவர் இல்லாம ஒரு காலத்துல உயிரை விட போறீங்களா? இந்த COVID-19 காலத்திலையும் உங்க இருதயம் தொடர்ந்து கடினப்பட்டு தான் இருக்கணுமா? பெற்றோர்கள் உங்க பிள்ளைகளோட பேசுங்க, வாலிப பையன்கள் வாலிப பெண்களோட பேசுங்க, அவங்களுக்கு இந்த நடந்திருக்கிற வரலாறு சொல்லுங்க. இப்பவும் திருநாட்டி எப்ப திருந்த போறீங்க? இயேசுவினுடைய வழி நீதியான வழி. அந்த இயேசு சுவாசிக்கிறவர்களுக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபம் பண்ணுவோம். அன்பும் கிருபையும் உள்ள எங்கள் தேவனே, இந்த நாளிலும் கூட இந்த ஓய்வு நாளிலே இந்த ராஜாக்கள் நூலில் இருந்து, அகசியா ஆகாபினுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த நடந்த காரியங்களின் மூலமாக எங்களுக்கும் எவ்வளவு அருமையான தேவன் நீர் என்பதை காட்டியிருக்கிறேன். ஆண்டவர், உண்மை அறியாதவர்கள் இந்த கூட்டத்தில் இருந்தால் அவரோடு நீர் பேசும். ஆண்டவரே, நீர் அழைக்கிற பொழுதுதான் ஒரு நிமிடத்தில் வர முடியும். நீரே இருதயங்களை மாற்றுகிற தேவனாக இருக்கிறேன். அந்த படைத்தலைவனுக்கு இருதயத்தை மாற்றத்தை ஏற்படுத்தியது போல ஜோர்ஜ் விட்ஃபீல்டினுடைய பிரசங்க ஊழியத்திலும் வேத வசனத்தின் மூலமாக பலரும் மனம் திரும்ப உதவியது போல நீர்தான் இவர்களுக்கும் உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த நாள் கிருபையின் நாள் என்று சொல்லி இருக்கிறேன். உம்முடைய வசனம், உம்முடைய நல்ல செய்தி பிரசங்கிக்கப்படுகின்ற நாள் உம்முடைய நாள் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட நீ பெரிதும் கிருபை பாராட்டி தேவ வசனத்தின் மூலமாக சிலரையாவது ரட்சித்துக் கொள்ளும். உம்முடைய நாமத்திற்கே சகல மகிமையும் சேரட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்திலே கேட்டு ஜெபிக்கிறோம். ஆமென்.